நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி. கேள்விகளுக்கு பதிலளிப்பவர் முனைவர் கா. மணி அவர்கள்.
வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்டட் பீன்ஸ், அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. முளை கட்டிய பயறு வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க, அதுவும் பச்சையாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அம்மா பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு ஓவர் நைட்டு அந்த பயறு வகைகளை வந்து ஊற வச்சு அப்புறம் ஒரு துணியில் வந்து கட்டி தொங்க விடுவாங்க. அது ஒரு 1.5 நாள் ஆகும், அப்புறம் லேசாக வரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் பேக் இருக்குது இல்லை, கேசரோல், அதிலே போட்டால் வந்து நல்ல அழகாக ஒரு 1 இன்ச் வரைக்கும் அந்த முளை வந்து அழகாக வளருது. அது ஹாட் பேக்கில் அப்படி என்னங்க சார் இருக்குது ஈஸியாக வளர்றதுக்கு? ஏன்னா அதில் காற்று கிடையாது, எதுவுமே கிடையாது, ஈரம் பதம் மட்டும்தான் இருக்குது. சொல்லுங்களேன்.
முளைக்கட்டி தானியங்களை நம்ம பயிர்களை வந்து பயன்படுத்துறது வந்து ஒரு புத்திசாலித்தனம். விஞ்ஞானபூர்வமாக பார்த்தோன்னு சொன்னால் நம்ம வந்து எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறோங்கிறது இது ஒரு உதாரணம். ஒரு தானியம் அல்லது வந்து ஒரு பல்ஸ் பயிர் வகை எடுத்துட்டோம்னா தன் வாழ்க்கைக்காக அது வந்து சேர்த்து வச்சிருது. அதில் குட்டி குழந்தை உள்ளே இருக்குது, ஒவ்வொரு விதைக்குள்ளேயும் ஒரு குட்டி செடி பாப்பா உள்ளே இருக்குது. அந்த பாப்பா வளரும்போது இலையே அதுக்கு இல்லை, ஒளிச்சேர்க்கையை செய்து சாப்பிட முடியாது. அப்போ அது இலையை உண்டாக்குற வரைக்கும் அதுக்கு வேணும் இல்லையா சாப்பாடு. அதை வந்து அம்மாவை ஏற்கனவே விதையில் வச்சு கொடுக்குது. அது வேறு விட்டு இலையை வெளியே விட்டு ஒளிப்பட்டு அது வாழற வரைக்கும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அது வச்சிருக்கிறது தான் நம்ம தானியம். அதை தான் நம்ம வந்து கோதுமை அரிசி பயறு அப்படின்னு சாப்பிட்டு நம்ம வந்து உயிர் வளர்க்குறோம். கோழி முட்டை எடுத்துக்கிட்டால் கூட அதில் மஞ்சள் கரு வெள்ளைக்கரு எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வருகின்ற கோழி குஞ்சுக்கு அந்த பாப்பா வந்து சாப்பிட்றதுக்காக உணவு அந்த முட்டைக்குள்ளேயே வச்சுருக்குது. அத்தனையும் பொருளெல்லாம் மாதிரி ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்தி அது ரக்கம் முழிச்சு நகம் வச்சு கண் வச்சு மூக்கெல்லாம் வச்சு ஒரு கோழி குஞ்சு வெளியே வருது. பார்த்தோம் எப்படி வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு தண்ணீர் மாதிரி இருந்த ஒரு பொருள் இப்படி உயிருள்ள ஒரு பொருளாக வருது, ஒரு பெரிய அதிசயம் இல்லையா? அதுக்கு எப்படி சேமக்கலங்களாக இருக்குது. இந்த விதையாக அப்படியே பல்ஸையோ அல்லது பயரையோ அது பண்ணனாக்கா முழுக்க முழுக்க குறைந்த இடத்துல அதிகமாக பவரை ஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா கார்போஹைட்ரேட் தான் நல்ல ஒரு உணவுப் பொருள். உணவுப் பொருள்லையே கொஞ்சம் இடத்துல ஒரு மாத்திரை கொடுத்தோம்னா அதில் நிறைய பவர், சமத்துக்கு சமம் பவர் அப்படின்னு சொன்னால் அது வந்து கார்போஹைட்ரேட். இப்போ சேமிப்பெல்லாம் கார்போஹைட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது, தண்ணியை உறிஞ்சிக்கும், சீக்கிரமாக அது வந்து ஜீரணமாகும். வேறொரு பொருளை மாற்றுறதுக்கு வேண்டிய ஒரு கரன்சி. இந்த ரூபா நோட்டு எடுத்துகிட்டு போங்க, எங்கே போனாலும் உங்களுக்கு செல்லும் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இப்போ ரூபா நோட்டை எடுத்துகிட்டு நம்ம வெளிநாட்டுக்கெல்லாம் போனோம்னாக்கா அதை தொட்டு கூட பார்க்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அமெரிக்க டாலரோ அல்லது யூரோவோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா எங்கே வேணாலும் நீங்கள் வந்து பழச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு யூனிவர்சல் கரன்சி அப்படின்னு சொன்னால் கார்போஹைட்ரேட். ஆனால் நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிடக்கூடாது, ப்ரோட்டீன் நமக்கு வேணும். பயிரிலையோ அல்லது இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த ப்ரோட்டீன் நமக்கு என்ன பண்ணலாம், முளை கட்டினோம்னா அந்த குட்டி பாப்பா உள்ளே இருக்குது வந்து அந்த கார்போஹைட்ரேட்டை ப்ரோட்டீனாக மாற்றும். ப்ரோட்டீனாக மாற்றினா தான் அது வந்து அந்த குழந்தை செடி வளரும். அந்த குழந்தை செடிக்கு வேண்டிய ப்ரோட்டீன் அது வந்து அந்த சமயத்தில் தான் முளை கட்டும்பொழுது ஈரம் வாங்கின போது விதையிலேருந்து உற்பத்தி. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், கார்போஹைட்ரேட் நிரம்பி இருக்கிற ஒரு விதையை சாப்பிட்றதை விட அதை முளை கட்டும்பொழுது அதை ப்ரோட்டீனாக மாற்றி சாப்பிட்றோம். ப்ரோட்டீன் பற்றாக்குறைங்கிறது நமக்கு இல்லை. வளர்கின்ற குழந்தைகளுக்கு ப்ரோட்டீன் நிறைய வேணும். ஆற்றல் மிகுந்த வேலை செய்கிறவங்களுக்கு, பாட்டாளி மக்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட், அவங்களுக்கும் ப்ரோட்டீன் வேணும். அந்த சேதாரத்தை குறைப்பதற்கு உடம்பில் இருக்கிற வேஸ்டெல்லாம் போய் அந்த தசைக்கு தசையும் எலும்புக்கு எலும்போ ரத்தத்துக்கு எத்தமும் உண்டாக்கணும்னா அவன் வந்து ப்ரோட்டீனே சாப்பிட்டு தான் ஆகணும். ஆனால் வளர்கின்ற குழந்தைகளுக்கு வந்து இன்றைக்கி விட நாளைக்கு 1 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது. 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது 12ஆம் கிளாஸ் வரும்போது பார்த்தா 6 அடி உயரத்துக்கு ஒரு பையன் வளர்ந்துடுறான். அந்த வளர்க்கறதுக்கு வேண்டியது ப்ரோட்டீன் நம்ம கொடுக்கணும். இந்த சமயத்தில் கார்போஹைட்ரேட்டை ப்ரோட்டீனாக மாற்றுறது அந்த முளைக்கட்டுற ஒரு டெக்னிக். அப்போ விதை வந்து தன்னுடைய கார்போஹைட்ரேட்டை ப்ரோட்டீனை மாற்றுவது நமக்கு வந்து அட்வான்டேஜாக போகிறது. இங்கே தான் அறிவியல நம்ம வந்து புத்திசாலமாக பயன்படுத்துகிறோம். இப்போது மூட்டையில் கட்டி தொங்க விடும்பொழுது என்னாகுது, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் குறைவாக இருக்குது. ஆனால் விதைக்குள்ளே நம்ம ஈரம் வச்சுருக்கிறோம், அந்த ஈரம் முழுக்க காற்றில் போயிடுது, அது முளைக்க வந்து திணறுது. அந்த ஈரத்தை நம்ம வந்து துணியிலேருந்து ரொம்ப சுலபமாக காற்றுக்குள்ளே போகிறதுனால ஈரப்பதம் வந்து மலமளமளன்னு குறைஞ்சிட்டே இருக்குது. அதனால தான் வந்து தாமதமாகி மிச்சம் உள்ளே இருக்கிற ஈரத்தை வைத்து கொண்டு அதை வந்து முளைய விடுது. நாம் அதே அந்த கேசரோவில் போடும்பொழுது ஈரம் வந்து வேஸ்ட் ஆகிறதே கிடையாது. அதிக அழுத்தமான ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும்பொழுது வேகமாக என்சைம்ஸ் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு 36 மணி நேரம் எடுத்துக்கிற ஒரு செயல் 8 மணி நேரத்தில் முடிஞ்சுது. அந்த 8 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு மொத்த கன்வர்ஷனும் நடக்கிறதுக்கு காரணமே அந்த ஈரப்பதனை வந்து கொஞ்சம் கூட குறையாமல் வச்சுருக்குறோம். இன்னும் இல்லாமல் வெப்பத்தை நம்ம காப்பாற்றுறோம். வெளியே திறந்த இடத்துல ராத்திரியில் வைக்கும்போது வெளியே வந்து இரவு நேரத்தில் வெப்பம் குளிரும்போது விதையினுடைய வெப்பமும் குளிரும். மெட்டபாலிக் ரேட்டுங்கிறது எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிகிரிக்கு 2 மடங்கு வேகமாக இருக்கும். மெட்டபாலிசத்தினுடைய வேகத்தை வந்து சொல்லுவாங்க. 25 டிகிரி நடக்கிற ஒரு நிகழ்ச்சி 35 டிகிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் டபுள் மடங்கு அதிகமாகும். அப்போது வெளியே வந்து டெம்பரேச்சரை வந்து 20 டிகிரி, கோயம்புத்தூரில் ராத்திரியில் 20 டிகிரி இருக்குன்னு வைங்க, ஆனால் கெசரோலுக்குள்ளே வந்து பார்த்திங்க சொன்னால் அது 30 டிகிரி இருக்கும். இப்போ வெளியே இருக்கிறத விட டபுள் மடங்கு வேகமாக அது வைக்கும். அப்போ திறந்த மூட்டையில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி கேசரோலுக்குள்ளே வந்து டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரி அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அது வந்து 2 மடங்கு வேகமாக போகும். இப்போ 36 மணி நேரத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி இந்த இடத்துல வந்து டபுள் மடங்கு சேர்ந்தனால பாதியாக தான் குறையும். அதனால் 12 மணி நேரத்தில் வந்து 8 மணி நேரத்தில் உங்களுக்கு வேகம் நடக்க காரணம் அதிகமான ஈரப்பதமும் தேவையான வெப்பமும் அங்கே கொடுப்பதனால அந்த உள்ளிருக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் துரிதமாக வேலை செய்து வெக வேகமாக அந்த மெட்டபாலிசம் அதிகமாகி துரிதப்படுத்துகிறோம். இங்கே தான் அறிவியலை நம்ம வந்து உண்மையாகவே ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறோம்.
அறிவியல் அப்படின்னு தெரியாமலே நம்ம கிச்சனில் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்குறோம். சரிங்க சார், இப்போ அடுத்த கேள்வி, ஆசிட் இந்த திராவகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் குடுவையில் தான் வச்சுருப்பாங்க. அது ஈஸியாக வந்து தங்கத்தை கரைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்ற ஒரு ஆசிட் வந்து பாட்டிலில் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி சொல்லுங்களேங்க சார்.
பொருள்களை வந்து நம்ம மூணாக நம்ம பிரிக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ஒரு பெண்டுலம் வந்து அலை போகுதுன்னு வச்சுங்க, இங்கேயும் எங்கேயும் ஆடுது, இடது பக்க ஸ்ட்ரீமு போகும், அப்புறம் வலது பக்க ஸ்ட்ரீம் போகும், நடுவில் வந்துட்டு தான் போயாகணும், நடுகின்ற நடுநிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொருள்களையும் பார்த்தோம்னா அந்த பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த எலிமெண்ட்ஸை நம்ம பார்த்தோம்னா அமிலத்தன்மை கொண்டது, காரத்தன்மை கொண்டதுன்னு, அப்போ நடுநிலைமை கொண்டதுன்னு இருக்குது. பார்த்தோம் சொன்னால் கார்பன், சிலிக்கா இதெல்லாம் வரிசையாக வரும். அதுங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரானை வந்து கொடுக்கவும் தயார், பெறுவதும் தயார், சமநிலை. அமிலங்கள் வந்து கொடுக்க தான் தயார், காரம் வந்து பெறுவதுக்கு தயார். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஒன்று வந்து கொடுக்குறவன் தனவந்தன், இன்னொருத்த வந்து பிச்சைக்காரன் அப்படின்ற நேரமாக இல்லாமல் நான் பெறவும் மாட்டேன் கொடுக்கவும் மாட்டேன், நான் எனக்குள் பூர்ணமாக இருக்கிறேன் அப்படின்ற சொல்கிற நிலையில் சிலிக்கா இருக்குது, கார்பன் இருக்குது. அதில் சிலிக்காவில் செய்யப்பட்ட கண்ணாடியில் காரத்தையும் வைக்கலாம் அமிலத்தையும் வைக்கலாம், அது யாரோட ஒன்றும் செய்யாது. எனக்கு நீங்கள் கொடுக்கவும் வேண்டாம், நான் உனக்குள் கொடுக்க மாட்டேன், நீங்கள் எனக்கு தரவும் வேண்டாம், நான் வாங்கவும் போகிறதில்ல அப்படின்ற ஒரு எலிமெண்ட்னால இருக்கிறதுனால சிலிக்காவில் செய்யப்பட்ட கண்ணாடியின் செய்யப்பட்ட பொருள் அமிலத்தையும் தன்னை எதுவுமே பாதிக்காதபடி வைத்துக்கொள்கிறது, காரத்தையும் அதில் ஸ்டோர் பண்ணுறதுனால கண்ணாடி ஒரு நல்ல ஒரு பாத்திரம், பீங்கான் பாத்திரத்தை நம்ம பயன்படுத்தோம். ஊறுகாய் ஜாடியெல்லாம் பார்த்திங்கனாக்கா அதுக்கு பயன்படுத்த காரணமே உலோகத்தோட அந்த வினை செய்யும் அந்த அமிலம், ஊறுகாயில் இருக்கிற அமிலம், ஆனால் இங்கே வந்து அது வேலை செய்யாது, அதனால் ஜாடியை நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னொரு முக்கியம், அப்படிப்பட்ட கண்ணாடி கூட கரைக்கிறதுக்கு ஒரு அமிலம் இருக்குது, ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம்னு ஒன்று உண்டு, அது மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும். கண்ணாடியும் கூட அது அரிப்பதனால கண்ணாடியில் எழுதுவதற்கு ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலத்தை பயன்படுத்தினாங்க. அந்த அமிலத்தினால நம்ம கோடுகளுக்கு இடிக்கலாம், எழுத்துக்களை பொறிக்கலாம், சாண்ட் பிளாஸ்ட் பண்ணி டிசைன்லாம் போடுறவங்க, இந்த கண்ணாடி ஜாடியெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அளவு பண்ணுற மெஷரிங் சிலிண்டர் அதெல்லாம் கோடு கூட போட்டிருப்பாங்க, அந்த கோடுகள் போட்டதே அந்த அமிலம்தான், அமிலத்தை வைத்து கோடு போடுவாங்க.
அடுத்து இன்னொரு கேள்விங்க சார், இப்போ வந்து இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது, அதிகமாக இருந்துச்சு, நம்ம கூட பயந்தோம் இந்த வருஷம் மழை எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு ரொம்ப பயந்தோம். ஆனால் போதுமான அளவு போதுமான இடத்துல எங்கே தேவையோ கொட்டி தீர்த்துருச்சு. அது எப்படிங்க சார், எல்லாரும் எல்லாருமே வந்து இல்லை மழை வருமா இல்லையா அப்படின்ட்டு பயந்துட்டு இருந்தாங்க, வானிலையாளர்கள் வந்து கணிச்சிருந்தாங்க, நீங்களும் கூட சொல்லியிருந்தீங்க வந்து கரெக்டாக இயற்கை வந்து தன்னை சமன்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொன்னீங்க. இது எப்படி ஒரு வினோதமாக இருந்துட்டுருக்குது சொல்லுங்களேன். அதாவது போன வருஷம் மழை இல்லை, இந்த வருஷம் நல்லாவே இருக்குது மழை.
மனிதனுடைய வாழ்க்கை வந்து நீர்க்குமிழி அப்படின்னு சொல்லுவாங்க, உத்புத வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, உத்புதம்னாக்கா நீர்க்குமிழி. அந்த ஷார்ட் டியூரேஷனில் அவன் பார்க்கின்றதெல்லாம் அவனுக்கு வினோதமாக இருக்குது. ஒரு பாக்டீரியா 20 நிமிஷத்துலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு தன் குழந்தை பெற்றுருது. அந்த நிமிஷம் பார்த்து ஒரு இடி மின்னல் வந்ததுனாக்கா அது சொல்லும், வாழ்நாள் முழுக்க நான் இடியில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். இடி நேரம் வந்து எவ்வளோ, ஒரு சன நேரம் தான். அந்த 20 நிமிஷத்தில் மழை கொட்டி ஆகாயத்தில் வந்து இடி இடிச்சு மழை பெஞ்சிட்ருது, குழந்தைங்கள்லாம் பயந்து வீட்டுக்குள்ளே இருக்குதுங்க. அந்த பாக்டீரியா அவனுடைய ஆயுடைய 20 நிமிஷம்தான். அப்போ அது மற்றவங்ககிட்ட என்ன சொல்லும், நான் பிறந்ததுலேருந்து இடியாக இடிச்சுது அப்படின்னு சொல்லும். நாம் என்ன சொல்லும், நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு நாள் அப்படி இடிச்சுது அப்படின்னு நம்ம சொல்லும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் அந்த இடிங்கிறது வந்து ரொம்ப அல்ப நேரம், ஆனால் அது பாக்டீரியாவுக்கு வாழ்நாள் முழுக்க அது தான் நடந்ததாக சொல்லுது. அப்போ நம்முடைய வாழ்க்கைன்றது பார்த்தா உலகத்தோட வாழ்க்கையில் பார்த்தா நமது அல்ப நேரம். அந்த அல்ப நேரத்தில் நான் வாழ்ந்த போதெல்லாம் வறட்சியிலே இருந்து போச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உலகத்துடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், அது பார்க்கும்போது அது சன நேரமாக இருக்கும். இந்த பூமியில் மழை இல்லாத காலங்கள் வருடங்கள் 10 வருஷம் தொடர்ந்து மழை இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அந்த பூமியினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு வினாடி கூட கிடையாது. அவர் வாழ்நாள் முழுக்க பார்த்தா எப்போவுமே மழை இருக்குது, எப்போவுமே இடி இடிக்கிறது, எப்போவுமே தண்ணி பற்றாக்குறை இல்லாமல் இந்த பூமி ஒரே மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன ஏழு தாழ்வுகள் தான். நான் மூச்சு விடும்போது என்னுடைய மார்பு விரிந்து சுருங்குது. அந்த நேரம் கூட வந்து சில வைரஸ்களுக்கு வந்து சாத்தியமான நேரமாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் அது வந்து சாதாரண மூச்சு விடுறது தான். அதனால் பூமி தன்னைத்தானே எப்போவுமே நிலைப்படுத்திக் கொள்ளும். ஹோமியோஸ்டாட்டிக்னு சொல்கிறாங்க, தன்னைத்தானே நிலைப்படுத்திக் கொள்ளுங்கிற ஒரு நிலை. இல்லைனா இந்த உலகத்தில் உயிரே தோன்றி இருக்க முடியாது. பூமி தனக்குள்ளே உயிரை வைத்து இந்த உயிரை நிலைப்படுத்தி இங்கே இருக்கிற காற்று ஆகாயம் பஞ்சபூதங்களையும் வந்து பாதுகாத்து கொள்வதற்கு வேண்டிய எல்லா திறமையும் அதுக்கிட்ட இருக்குது. நாம் வாழ்க்கையில் பார்க்கின்ற சந்தேக பண்ணும்போது நமக்கு வந்து குழப்பம் ஏற்படுது. மழையே இல்லாமல் போயிடுமோ, எதிர்காலத்தில் தண்ணீர் பஞ்சம் வந்துடுமோ, எல்லாரும் தண்ணீர் பாட்டிலை சேமிக்க வேண்டியிருமோ, ஒரு வாரத்துக்கு ஒரு தான் குளிக்க வேண்டியிருக்குமோ, அப்படிலாம் கூட நம்ம தண்ணீருக்கு பயந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பூமியில் இருக்கக்கூடிய தண்ணீர் என்றைக்கும் ஒரு சொட்டு குறையவே குறையாது. அது ஆகாயத்தில் போய் மறுபடியும் திரும்ப திரும்ப தான் வரும். ஆனால் எங்கே கொடுக்குது எங்கே கொடுக்காதுங்கிறது அதனுடைய இஷ்டம். இப்போ தான் உத்தரகாண்டில் வந்து அதிகமாக கொடுத்துருக்கு, சில இடத்துல கொஞ்சமாக கொடுக்கும். ஆனால் கொடுக்க வேண்டியது எப்பவுமே இந்த பருவ காற்றுகள் இந்தியாவுக்கு எவ்வளோ கோட்டாவோ அது எப்பவுமே உண்டு. இது வந்து ஒரு கதை உண்டு. குரங்கு வளர்க்குறவங்க வந்து தினமும் அதுக்கு வந்து 7 முந்திரி பருப்பு தர்றது வழக்கம். அதில் ஒரு 100 குரங்கு எல்லாம் இருக்குது. காலையில் 4 கொடுப்பார் முந்திரி, நைட்டு தூங்கும்போது 3 கொடுப்பார். ஆனால் டோட்டல் வந்து எப்பன்னைக்குமே 7 தான். இந்த குரங்குகளுக்கு நம்பிக்கை உண்டு, இவர் வந்து நமக்கு 4 கொடுத்தாருனா 3 உண்டுன்னு தெரியுது. ஆனால் ஒரு நாள் அவர் செய்திருக்கிறாரு, காலையில் 3 கொடுத்துட்டார். அவருக்கு தெரியும் ஈவினிங் 4 கொடுத்தா 7 சரின்னு. யாருக்கும் ஒன்றும் அதிகம் ஒன்றும் கிடையாது, குறையுது. ஆனால் குரங்கெல்லாம் புரட்சி செய்யுதுங்க. ஏன் எங்களுக்கு ஏன் 3 கொடுத்தீங்க, 3 கொடுத்தீங்க, 4 தானே கொடுக்கணும்னு. அது மாதிரி நம்ம குரங்கு மாதிரி இயற்கையோட சண்டை பிடிக்கிறோம். ஆனால் அது கொடுக்க வேண்டியது கரெக்டாக கொடுக்கும். ஒரு தம்படி அதிகமாக கொடுக்காது, ஒரு தம்படி குறைவாக கொடுக்காது. இயற்கை எப்பவுமே இயற்கையாக தான் இருக்குது. நமக்கு வந்து அல்ப புத்தி இருக்கிறதுனால நம்ம வந்து எப்பவுமே இயற்கையை சந்தேகப்பட்டுக்கிட்டு இது செய்யுமோ அது செய்யுமோன்னு நினைக்கிறோம். நம்முடைய சாதாரண சாமானியமான உத்புத வாழ்க்கையில் இந்த பூமியில் நடக்கிற மாற்றங்கள்லாம் நமக்கு பெரிய மாற்றங்களும் பாதிப்பை தருவதாக இருக்கு. ஆனால் பூமியின் தன்னுடைய தாய் தன்னுடைய வாழ்க்கையில் அதனுடைய பெரிய ஆயுளில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஜெர்க்கு தான், ஒரு சின்ன ஒரு அசைவு, ஒரு சின்ன ஒரு மாற்றம், கொஞ்ச நேரம் சன நேரத்தில் இருக்கின்ற மாற்றத்தை நமது பெருசாக புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்கோம்.
கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம்.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய அறிவியல் தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் கா. மணி அவர்கள், உடன் உரையாடியவர் என். கோமா. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தொலைபேசி வாயிலாக தெரிவிப்பதென்றால் 0422-243-1055 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிப்பதென்றால் dee@tnau.ac.in என்ற முகவரிக்கு உங்களது கருத்துக்களை அனுப்பலாம். நிகழ்ச்சிகளை வேளாண் பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ ப்ரோக்ராம்ஸிலும் கேட்டு பயன்பெறலாம்.